நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
இலங்கை பாராளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ள நிலையில் அரசியல் அமைப்பின் பிரகாரம் உரிய காலத்திற்குள் தேர்தலினை நடத்த முடியாத நிலை காணப்படுகின்ற சூழலில் தேர்தலுக்கான திகதியை நிர்ணயிக்கும் வகையில் உயர் நீதிமன்றத்தின் ஆலோசனையை பெறுமாறு தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய அதிபர் கோட்டாபய ராஜபக்சவுக்கு கடந்த வாரம் கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். இந்த நிலையில் இதற்கு பதிலளித்து எழுதியுள்ள கடிதத்தில் அதிபரின் செயலாளர் பிபி ஜெயசுந்தர பாராளுமன்ற தேர்தலினை நடத்துவதற்கான திகதியை தீர்மானிப்பதற்காக உயர் நீதிமன்றத்தை நாடுவதற்கு தேவை எழவில்லை என்பதனை சுட்டிக்காட்டியுள்ளதுடன் தேர்தலினை நடத்துவதற்கான திகதியை நிர்ணயிக்கும் பொறுப்பு தேர்தல்கள் ஆணைக்குழுவிடமே இருப்பதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பொறுப்புகளில் தலையீடு செய்வதற்கு அதிபர் எண்ணம் கொள்ளவில்லை எனவும் அறிவித்துள்ளார். இதேவேளையில் பாராளுமன்ற தேர்தலுக்கான திகதியை நிர்ணயிப்பதில் இவ்வாறான நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளதோர் சூழலில் தற்போதுள்ள நிலைமை தொடர்பில் ஆராய்வதற்கு பாராளுமன்றத்தை கூட்டுமாறு எதிரணியினர் தொடர்ந்தும் கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றார்கள். நேற்று ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்டுள்ள தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் பாராளுமன்றம் கூட்டப்பட வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்துள்ளார். பாராளுமன்றம் கூட்டப்பட வேண்டும், அது அடிப்படையானது. எமது அரசியலமைப்பு மூன்று கால்களை உடைய இருக்கை போன்றது. ஒரு காலினை எடுத்தால் இருக்கை வீழ்ந்துவிடும். பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கும் போது எத்தகைய நெருக்கடியான சூழலில் அதனை மீள கூட்டுவது தொடர்பில் எமது அரசியலமைப்பில் உரிய ஏற்பாடுகள் உள்ளன. வெளிநாடுகளில் குறுகிய காலங்களில் சட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. நாமும் அவ்வாறு செய்ய முடியும் என்றதோடு அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ளது போன்று உரிய நாட்களுக்குள் தேர்தலினை நடாத்த முடியாது என்பதனால் தற்போதுள்ள நிலையில் உரிய நடவடிக்கை எடுப்பதற்காகவே நாம் பாராளுமன்றத்தை கூட்டுமாறு கேட்கின்றோம் என்று தெரிவித்துள்ளார். இது தவிரவும் நாடளாவிய ரீதியில் கொரோனா தொற்றாளர்கள் தொடர்ந்தும் அடையாளம் காணப்பட்டு வருகின்றார்கள். கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள அக்கரைப்பெட்டு பகுதியில் நேற்று முன்தினம் கொரோனா தொற்றாளர் ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். அம்பாறை மாவட்டத்தில் முதலாவது கொரோனா தொற்றாளர் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் நேற்றைய தினம் இவர் வெலிக்கந்தை தனிமைப்படுத்தல் மற்றும் சிகிச்சை நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் இவருடன் தொடர்புகளை பேணிய 20-க்கும் மேற்பட்டோர் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார்கள். மேலும் மன்னார் மாவட்டத்தில் உள்ள தாராபுரம் கிராமத்திற்கு வந்து சென்ற ஒருவர் கொரோனா தொற்றுக்குட்பட்டுள்ளதனால் இக்கிராமம் தனிமைப்படுத்தலுக்கு தற்போது உட்பட்டுள்ளது. இது தொடர்பில் மன்னார் மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் வினோதன் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு தெரிவித்தார்.
தாராபுரம் பகுதியில வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற 2 கிராம சேவையாளர் பிரிவுகளும் தொடர்ந்தும் வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும். இது வந்து ஏற்கனவே நாங்கள் திட்டமிட்டபடி எதிர்வரும் 15 நள்ளிரவு வரை தொடரும். இந்த பகுதியில கிட்டத்தட்ட 225 குடும்பங்களை சேர்ந்த மக்கள் வசிக்கிறோம். இவர்களுக்குரிய அத்தியாவசியமான உணவுப் பொருட்கள் வந்து மொபைலாக விநியோகிப்பதற்கு வந்து நாங்கள் பிரதேச செயலர் ஊடாக நடவடிக்கைகளை வந்து எடுத்திருக்கிறோம்.
இதே வேளையில் தலைநகர் கொழும்புக்கு பல்வேறு தேவைகளுக்காகவும் தொழில் நிமித்தமும் சென்று அங்கிருந்து திரும்ப முடியாமலுள்ள வடக்கு கிழக்கு மற்றும் மலையக மக்களை அவர்களது சொந்த இடங்களுக்கு அழைத்துச் செல்ல முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக முன்னாள் அமைச்சர் மனோ கணேசன் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பில் அவர் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார்.
கொழும்பு உட்பட மேல் மாகாணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வெளி மாவட்ட மக்களை எதிர்வரும் 20 வரை தங்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்புவதில்லை என்ற தீர்மானத்தை அரசாங்கம் எடுத்திருப்பதாக கொழும்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச என்னிடம் நேற்று தெரிவித்தார். வெளி மாவட்ட மக்கள் என்று சொல்லும் பொழுது மத்திய சபரகமுக ஊவா தென் வடக்கு கிழக்கு ஆகிய மாகாணங்களிலிருந்து கொழும்பு கம்பா மாவட்டங்களிலே தற்காலிகமாக வாழ்ந்து கொண்டு சிறிய தொழில் மற்றும் தொழிலாளர்களிலே தொழில் அவற்றை இணைய பல காரணங்களுக்காக இங்கே கொழும்புக்கு வந்து இந்த கொரோனா காரணமாக ஏற்பட்ட ஊரடங்கு காரணமாக இக்கட்டிலே மாட்டி இருக்கின்ற அனைத்து மக்களையும் தான் நாங்கள் குறிப்பிடுகின்றோம். சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தல் காரணமாக அவர்களை உடனடியாக உதவோடு அனுப்ப முடியாத நிலைமை ஏற்பட்டு திரும்பிலே இப்படி சிக்கிக் கொண்டு இருக்கின்ற அனைவருக்கும் வாழ்வாதார உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்ற எனது நிலைப்பாட்டை ஜீதா ராஜபக்சே ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். இது சம்பந்தமாக கொழும்போடு செயலாளரிடம் நாங்கள் உரையாடி நம் சில திறங்களில் இருந்து அனைவருக்குமே நாங்கள் வாழ்வாதார உதவிகள் வழங்குவதற்கு வேண்டும் என்ற நிலைப்பாடை எடுத்திருக்கின்றோம். சம்பந்தமாக இத்தகைய நபர்கள் ஒட்டுமொத்த முறை தங்களை பதிவு செய்ய வேண்டும். பலர் ஏற்கனவே பதிவு செய்து தங்களது தகவல்களை எனக்கு அனுப்பியிருக்கின்றார்கள்.
இதுபோல் யாழ் மாவட்டத்தில் தங்கியுள்ள பிற மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 2000 பேரையும் பாதுகாப்பாக அவர்களது சொந்த இடங்களுக்கு அழைத்துச் செல்லும் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக யாழ் அரசாங்க அதிபர் மகேசன் நேற்று ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார்.
வெளி மாவட்டத்திலிருந்து வருகின்றவர்கள் சுமார் 2000 அண்மித்த அளவு எங்களுடைய இந்த மாவட்டத்திலே விட்டு வெளியே செல்வதற்கு கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் பலதரப்பட்ட தேவையின் பொருட்டு இங்கு வருகின்றிருந்தவர்கள். அவருடைய விவரங்களை பெற்று வருகின்றோம். இது சம்பந்தமாக எங்களுடைய கௌரவ ஆளுநர்கள் அரசின் உயர்மட்டத்தை தொடர்பு கொண்டிருக்கின்ற அந்த நிலையிலே அந்த உத்தரவு கிடைக்கப்பட்டதும் நாங்கள் அவர்களை துரிதமாக அவருடைய மாவட்டங்களுக்கு பாதுகாப்பாக அனுப்பியதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறோம்.
இது SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பின் பார்வைகள் நிகழ்ச்சிக்காக இலங்கையிலிருந்து மதிவாணன்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? Apple Podcast, Google Podcast, Spotify என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.